கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம் ஒவ்வொருவரும் நம் வாழ்நாளெல்லாம் கர்த்தருக்கென்று நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் அதற்கு வேண்டிய விதத்தில் நம் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். கனியற்ற ஜீவிதம் வராதபடி ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் தங்கள் வாழ்க்கை காத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் கர்த்தருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். ஜெபத்துடனே கேளுங்கள், கர்த்தருக்கு கனி கொடுங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இந்த அக்டோபர் மாதத்தில் வாக்கு தத்தமாக கடந்த 1 தேதி நாம் தியானித்ததான அந்த வசனத்தை இப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் செய்தியாக தியானிக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19:30 வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19:30
யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள்
மறுபடியும்
கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள்.
யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த யூதா வம்சம் என்பது ஆவிக்குரிய ரீதியாக இன்றைக்கு நம்மை குறிக்கிறது, தேவ ஜனங்களை குறிக்கிறது. யூதர்கள் தேவ ஜனங்கள். மாம்சத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் அந்த யூதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆவிக்கேற்றபடி ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பெயர்தான் யூத ஜனங்கள், யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள். அப்படி பார்க்கும் பொழுது நம்மை குறித்து கர்த்தர் இந்த வசனத்தில் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மறுபடியும் அவர்கள் கீழே வேர்பற்றுவார்கள், மறுபடியும் அவர்கள் மேலே கனி கொடுப்பார்கள். அப்ப நமக்கு கர்த்தர் இந்த இடத்தில் சொல்கிற முக்கியமான ஒரு வார்த்தை மறுபடியும். அந்த வார்த்தை கவனிக்கணும், மறுபடியும். மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அப்ப இந்த யூதா ஜனங்கள் ஏற்கனவே அவர்கள் வேர்பற்றி கனி கொடுத்துக் கொண்டிருந்தவர்கள்தான். ஆனால் இடையிலே அவர்கள் அந்த கனி கொடுக்கிற ஜீவிதத்தை இழந்து போயிருந்திருக்கிறார்கள். அப்ப கர்த்தர் இந்த நாட்களில் தேவனாகிய கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வார்த்தையை, இந்த எசேக்கிய ராஜாவின் காலத்திலே இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த வார்த்தையை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்னார். இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்க போகிறீர்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், இன்னும் ஒரு புதிய சீசன் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறேன். ஆமென். இப்ப கனிகள் எல்லாவற்றுக்கும் எடுத்துக்கொண்டால் எல்லாருக்குமே சீசன் இல்லையா? மாம்பழ சீசன், பலாப்பழ சீசன் சொல்றேன். ஒவ்வொரு பழங்களுக்கும் சீசன் இருக்கு, கனி காலம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது நமக்கும் சொல்லுகிறார், ஏற்கனவே உன் கனி காலம் முடிந்தது போல நீ வறட்சி அடைந்து போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் வேர்பற்றும்படிக்கு நான் செய்து, வேர் விடும்படி செய்து, மீண்டும் ஒரு கனி கொடுக்கும் காலத்தை, புதிய ஒரு சீசனை உங்களுக்கு நான் ஆரம்பித்து வைக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு புதிய ஒரு காலம், புதிய ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை, புதிய ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையை கர்த்தர் தேவ ஜனங்களாயிருக்கிற நமக்கு என்ன நியமித்திருக்கிறார். ஆமேன். அதை எதிர்பார்த்திருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு கர்த்தர் என்றைக்குமே கனி கொடுக்கிறதை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறதற்கு மாறாக பல நேரத்தில் தேவ பிள்ளைகள் கனி கொடுக்கிற வாழ்க்கையில் இருந்து இறங்கி போய்விடுகிறார்கள். ஆனால் தேவ சித்தம் என்னவென்றால், எப்பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். அதற்கு வேதத்தில் ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது, வாசியுங்கள். சங்கீதம் 92 சங்கீதத்தில் 12:15 வாசிக்கலாம். சங்கீதம் 92 12 முதல் 15 வரைக்கும் வாசிக்கலாம்.
நீதிமான் பனையை போல் செழித்து
லீபனோனில்
உள்ள கேதுருவை போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி
அவர்கள்
முதிர் வயதிலும்
கனித்தந்து
புஷ்டியும்
பசுமையுமாயிருப்பார்கள் அவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள் யார் இவர்கள் முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையாயிருக்கிறவர்கள் யார் இவர்கள் அதான் 12 வசனம் சொல்லுகிறது நீதிமான்கள் இல்லையா 12 வசனத்தில் தெளிவா பார்க்கிறோம் நீதிமான்கள் தான் பனையை போல செழித்து நீதி லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவார்கள் இந்த நீதிமான்கள் எங்கே இருக்கிறார்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாகவும் தங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழிப்பாயிருக்கிறவர்களாயும் இருப்பார்கள் நீதிமான்கள் என்பது யார் ரட்சிப்பின் அனுபவத்தை உடையவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை உடையவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவர்கள் நீதிமான்கள் இந்த நீதிமான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்கள் நீதியிலே வளரும்படிக்கு அவர்களை கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார் ஆமென் அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் நீதியிலே வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நாம் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் என்னைக்கு ரட்சித்தாரோ அன்றைக்கு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு விட்டோம் ஆனால் அந்த நீதிமான்களாய் மாற்றப்பட்ட நிலைமையிலே கர்த்தர் நம்மை அப்படியே விட்டு விடுவாரானால் சீக்கிரத்தில் நம்முடைய நீதியிலிருந்து நம்ம வழுவி போய் விடுவோம் அப்ப அந்த நீதியிலே நாம் வளர வேண்டும் வளர்ந்து நாம் அதிகமாய் கனி கொடுக்க வேண்டும் எது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் கனி கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அதுக்கு கர்த்தர் எல்லா விதமான காரியங்களை நமக்கு ரெடி பண்றார் என்ன செய்கிறார் அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை ஒரு சபையிலே ஒரு ஆவிக்குரிய சபையிலே கொண்டு வந்து கர்த்தர் நம்மை ஐக்கியப்படுத்தி கர்த்தர் அந்த சபையின் மூலமாய் நமக்கு போதனைகளை கொடுத்து ஆராதிக்கிற அனுபவங்களை கற்றுக் கொடுத்து நம்மை பலப்படுத்தி முதிர் வயது வரையிலும் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் ஆமேன் அப்ப கர்த்தருடைய சித்தம் என்ன நீங்கள் இன்னைக்கு நாளைக்கும் அல்ல முதிர் வயது வரைக்கும் வயசான காலம் வரைக்கும் கர்த்தருக்கென்று கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ஆமேன் கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் ரிட்டையர்மெண்டே இல்லாத வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கர்த்தருடைய வேலை ஆமேன் ரிட்டையர்மெண்டே இல்லாத வேலைன்னா கர்த்தருடைய வேலை தான் அதுக்குதான் ரிட்டையர்மெண்டே கிடையாது கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு என்று நாம் செய்ய முடியும் ஆமேன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ரிட்டையர்மெண்டே ஆகாம செய்யறவங்க அமெரிக்க தேசத்துல கென்னத் ஹாகின் அப்படின்னு ஒரு தேவ மனுஷர் இருக்கிறார் அவருக்கு கிட்டத்தட்ட இப்ப அவருக்கு கிட்டத்தட்ட 90 வயசு கிட்ட ஆகுது இன்னும் அவர் ஊழிய செஞ்சுட்டு தான் இருக்கிறார் ஓரல் ராபர்ட்ஸ் இருக்கிறார் அவருக்கு கிட்டத்தட்ட 90 வயசு கிட்ட ஆயிடுச்சு இன்னும் கர்த்தருக்கு அவர் ஊழிய செஞ்சுட்டு இருக்கிறார் அப்ப பார்க்கும் பொழுது இப்படி ரிட்டையர்மெண்டே இல்லாத ஒரே காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய காரியம் முதிர் வயது வரையிலும் கனி கொடுத்து பசுமையும் புஷ்டியுமாய் இருக்கிற காரியம்தான் கர்த்தருடைய காரியம் அப்ப தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு கர்த்தர் செய்கிறார் முதிர் வயது வரையிலும் நாம் கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் இல்ல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு நீங்கள் முதிர் வயது வரையிலும் வாழ்வீங்க உங்களுக்கு ஆயுசு நாட்கள் அதிகமா இருக்கும் அந்த ஆயுசு நாட்கள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் ஆமேன் இதுக்குள்ளேயே ஒரு ஆசீர்வாதம் சேர்ந்து மறைஞ்சிருக்குது முதிர் வயது வரையிலும் கனி கொடுப்பாங்கன்னு என்ன அர்த்தம் இவங்க எல்லாரும் முதிர் வயது வரைக்கும் வாழ்வாங்கன்னு அர்த்தம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு கர்த்தருக்கு கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்கள் முதிர் வயது வரையிலும் நல்ல நீடிய ஆயுளோடு ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருப்பீங்க ஆமேன் ஒரு சிகரெட் கம்பெனி இருந்துச்சான் அந்த சிகரெட் கம்பெனியில் ஒரு விளம்பரம் கொடுத்தாங்களாம் என்ன விளம்பரம் தெரியுமா எங்க சிகரெட்டை நீங்கள் பிடிச்சால் உங்களுக்கு வயசே ஆகாது இளமையாக இருப்பீங்க எப்பவுமே இளமையாக இருப்பீங்க அப்படின்னாங்க அப்ப சிகரெட் பிடிச்சா என்னைக்குமே இளமையா இருப்பேன் எங்க பிராண்ட் சிகரெட் பிடிச்சா எப்பவுமே நீங்க இளமையா இருப்பீங்க என்னடா அது இந்த சிகரெட் பிடிச்சா எப்பவுமே இளமையா இருப்பீங்க இது எப்படி அப்படின்னு கேட்டாங்களா நீ வயசாகிற வரைக்கும் உயிரோடு இருக்க மாட்டேன் அதான் காரியம் அப்படின்னா நீ சின்ன வயசுல செத்து போயிடுவே வயசாகிற வரைக்கும் நீ உயிரோடு இருக்க மாட்டேன் அதனாலதான் எப்பவுமே நீ பிடிக்கிற காலம் வரைக்கும் நீ இளமையாவே இருப்ப அப்படின்னா அப்ப அதுதான் உண்மை அப்போ உலகத்துல அது காரியம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரிடம் சொல்றாரு, கடைசி வரைக்கும் முதிர் வயது வரையிலும் கனி கொடு போன்றார். ஆமேன். முதிர் வயது வரையும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை தான் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். சரி, இப்ப இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது இந்த வசனத்தை நீங்க நல்லா தோண்டி பார்ப்பீர்கள் என்றால் ரெண்டு விஷயம் இதில் இருக்கிறது. இப்ப மறுபடியும் இந்த தலைப்பு வசனத்தை வாசிக்கலாம். 2 Kings 19:30
யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள்
மறுபடியும்
கீழே வேர்பற்றி
மேலே கனி கொடுப்பார்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கீழே வேர்பற்றுகிறது, இரண்டாவது மேலே கனி கொடுக்கிறது. ரெண்டு விஷயம். முன்பு கீழே வேர்பற்றி அதன் பிறகு மேலே கனி கொடுக்கிறார்கள். இப்ப எந்த ஒரு விதையை இந்த உலகத்தில் நாம மண்ணில் விதைக்கும் பொழுது முதல்ல அதுக்கு வருகிறது வேர், அப்புறம் தான் செடி. ஃபர்ஸ்ட் அதுல வர்றது வேர்தான். அப்போ முதலாவது கீழே வேர் பற்றி அதுக்கு பிறகு இரண்டாவது மேலே கனி கொடுக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ரெண்டு காரியங்களை செய்கின்றார். கீழே வேர்பற்ற செய்கிறார், இரண்டாவது மேலே கனி கொடுக்க செய்கிறார். இந்த வேர் என்பது என்ன, மேலே செடி வளர்ந்து கனி கொடுக்கிறது என்பது என்ன? வேர் என்பது பூமிக்கு அடியிலே போகிற விஷயம், செடி என்பது மேலே வளர்ந்து கனி கொடுக்கிற விஷயம். வேர் என்னைக்குமே மறைவாயிருக்கும், செடி என்னைக்குமே வெளியரங்கமாயிருக்கும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கை. ரெண்டு வாழ்க்கை இருக்கிறது. மறைவான வாழ்க்கையின் ஒன்று இருக்கிறது, வெளியரங்கமான வாழ்க்கையின் ஒன்று இருக்கிறது. வேர் என்கிறது ஒன்று இருக்கிறது, செடி என்கிறது ஒன்று இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு சைடு இருக்கிறது. ஒன்று வேர் விடுகிறது, இரண்டாவது கனி கொடுக்கிறது. அப்ப செடியாய் வளர்ந்து கனி கொடுக்கிறது. அப்ப அந்த வேர் என்பது என்ன? நம்முடைய அந்தரங்கமான ஆவிக்குரிய அனுபவங்கள், இதுதான் வேர். அந்தரங்கமான ஆவிக்குரிய அனுபவங்கள். மேலே செடி, மேலே கனி, இது எதை குறிக்கிறது? வெளியரங்கமாக கர்த்தருக்கென்று பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டுமே நமக்கு இருக்கிறது. அப்போ எது முன்னால நடக்கிறது? அந்தரங்கமான ஆவிக்குரிய அனுபவங்கள், அந்தரங்கமாய் தனிப்பட்ட விதத்தில் ரகசியமாய் கர்த்தரோடு கூட நமக்கு இருக்கும் ஐக்கியம், ரகசியமாய் யாரும் அறியாமல் நமக்கும் கர்த்தருக்கும் நடுவில் இருக்கிறதான ஒரு தொடர்பு, இதுதான் வேர். இதுதான் முதல்ல சம்பவிக்கணும். இது முதல்ல சம்பவிச்சாதான் அடுத்தது மேலே செடி வளர்ந்து கனி கொடுக்க முடியும். அப்ப நம்ம வாழ்க்கையில் எது ஃபர்ஸ்ட் என்று கேட்டால் உங்கள் அந்தரங்கமான ஆவிக்குரிய வாழ்க்கை, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற நேரடி தொடர்பு, உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவிலே வேர் விட்டதான ஒரு ஆழமான ஒரு அனுபவம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது சம்பவிக்க வேண்டிய விஷயம். இது சம்பவித்த பிறகுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடுக்கும்படிக்கு நம்மை வளர செய்கிறார், வெளியரங்கமாய் வளர செய்கிறார். நீங்க உள்ளே வளராமல், அந்தரங்கத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரோடு நீங்கள் ஆழமாய் வேர் விடாமல் மேலே நீங்க வளரணும்னு நினைச்சீங்கன்னா வளரவே முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் பார்க்கும் பொழுது முதல்ல சம்பவிக்க வேண்டியது ஆழமாய் வேர் விடுகிறதான ஒரு காரியம். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது பார்க்கும் பொழுது இது நம்முடைய ஆவிக்குரிய அனுபவமாய் இருக்கிறது. இதுல கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ற இது ஆழமாய் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கர்த்தருக்குள் ஆழமாய் போகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் சொல்லுகிறேன், மேலோட்டமான ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் யாரும் திருப்தி அடையக்கூடாது. நீங்க கனி கொடுக்கணும்னு நான் சொல்லுகிறேன், கண்டிப்பாக நீங்கள் கர்த்தருக்குள் ஆழமாய் வேர் விட்டுத்தான் ஆக வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்கள் வேதத்தை தியானிக்கிற அனுபவம், கர்த்தரோடு இருக்கிறதான ஒரு ஐக்கியம், இப்படிப்பட்ட காரியத்தில் தேவ பிள்ளைகள் கண்டிப்பாய் நீங்கள் ஆழமாய் வேர் விட்டால்தான் நீங்கள் மேலே நீங்கள் கர்த்தருக்கென்று பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய காரியம் என்னவென்றால் உங்கள் தனிப்பட்ட அந்தரங்கமான கிறிஸ்தவ ஜீவிதத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கவனமாய் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம வெளியில நீங்கள் கனி உள்ளவர்களாய் ஒருபோதும் மாற முடியாது. இன்னைக்கு உங்களுடைய அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் கர்த்தர் ஃபர்ஸ்ட் நம்மளை வளர செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னைக்கு அதை குறித்து உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த கனி கொடுக்கிற ஜீவிதம் என்று சொல்லும் பொழுது முதலாவது கனி என்றால் என்ன என்று சொல்லி முதலாவது பார்க்கணும். வாசிக்கலாம், கலாத்தியருக்கு எழுதுற நிருபம் 5:22-23 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை.
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இங்கே பார்க்கும் பொழுது கனிகள் என்று சொல்லும்போது இந்த இடத்தில் 9 காரியங்களை வரிசைப்படுத்தி இதுதான் ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இது பார்த்தால் என்னவென்றால், தெய்வீக சுபாவங்கள், இந்த 9 காரியங்களும் தெய்வீக சுபாவங்கள், ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி. ஒரு பழத்தில் இருக்கிற 9 விதமான சுளைகள், ஒரு ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சுளைகளை போல இதுவும் ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிற அந்த கனியில் இருக்கிற 9 விதமான தன்மைகள் தான் இந்த 9 காரியங்கள். அப்ப இந்த ஆவியின் கனி என்று சொல்லும் பொழுது நம்முடைய தெய்வீக சுபாவத்தை தான் கர்த்தர் முதலாவது சொல்லுகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய தெய்வீக சுபாவம். இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் பொழுது நம்மிடத்தில் கர்த்தர் பிரதானமாக எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக சுபாவத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது இல்லாமல் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே நம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லிட முடியாது. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே இந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும். ஆமென், ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில் அன்றைக்கே நம்ம ஆரம்பிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாவிட்டால் அது ரட்சிப்பு ஆகாது. அதற்கு வேதத்தில் பாருங்க, யோவான் ஸ்நானகன் அதற்கு ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவன் பேசுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3 வாருங்கள். 3:7-10 வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:7-10.
பரிசேயரிலும்
சதுசேயரிலும்
அநேகர் தன்னிடத்தில் ஞான ஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே
வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள
உங்களுக்கு வகை காட்டினவன் யார்
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்
ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுதே
கோடாரியானது
மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது.
ஆகையால்
நல்ல கனி கொடாத மரமெல்லாம்
வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கே பார்க்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்திலே அவன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறான். திரளான ஜனங்கள் அவனிடத்தில் வந்து பாவங்களை அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் பெறுகிறார்கள். அப்பொழுது பரிசேயரிலும் சதுசேயரிலும் சில ஜனங்கள், இவர்கள் பாரம்பரியமாக இவர்கள் கர்த்தரை பின்பற்றுகிற ஜனங்கள், உள்ளான ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது, ஆவிக்குரிய தெய்வீக சுபாவங்கள் அவங்களுக்கு கிடையாது, முரட்டாட்டமான ஜனங்கள். ஆனா வெளிப்படையாய் பார்க்கும் பொழுது பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்கள் இவங்க வருகிறார்கள். இவர்களும் வந்து எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடு நிக்கிறாங்க. அப்ப அவர்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் கேட்கிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு வகை காட்டினவன் யார் சொல்லிட்டு அவர் அடுத்த கேள்வி வைக்கிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனி இருக்கிறதா? ஜீவிதத்தில் மாற்றம் இருக்கிறதா? வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா? ஞானஸ்நானம் வந்து நிக்கிறியே, ஜீவிதத்தில் உனக்கு மாற்றம் இருக்கிறதான்னு கேட்கிற. உன் வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் நீ ஞானஸ்நானம் எடுத்து என்ன பிரயோஜனம் கேட்கிற. வாழ்க்கையில மாற்றம் இல்லாமல் நீ ஞானஸ்நானம் எடுக்க வருகிறையே, உன் நிலைமை என்ன தெரியுமா? உன் பின்னாட்கள் என்னாக தெரியுமா? நீ ஞானஸ்நானம் பெற்றாலும் சரி, வாழ்க்கையில் மாற்றம் இல்லாவிட்டால் நல்ல கனி கொடாத உன்னை வெட்டி கர்த்தர் அக்கினியிலே தூக்கி போடுவாருங்கிறான். அப்படி என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாமல் நீ ஞானஸ்நானம் எடுத்தாலும் நீ நரகத்துக்கு தான் போவேங்கிறார். அதை சொல்லி முடிக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது நல்ல கனி, இது என்னைக்கு சொல்றாரு தெரியுமா? ஞானஸ்நானம் எடுக்க வருகிற அந்த நாளிலே யோவான் ஸ்நானகன் இதை சொல்றார். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம் பரலோகம் போயிடுவோம் கிடையாது, சபைக்கு வந்துட்டோம் பரலோகம் போயிட்டோம் கிடையாது. நல்ல கனி கொடுக்காவிட்டால் ஞானஸ்நானம் எடுத்தாலும் வெட்டுண்டு அக்னியில போடப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில் ஞானஸ்தானம் என்பது நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வந்துவிட்டோம், நம்முடைய ஜீவிதம் மாற்றப்பட்டு விட்டது, இனி கர்த்தருக்காய் வாழப்போகிறோம் என்பதற்கு கர்த்தருக்கு நாம் சொல்லுகிற சாட்சி தான் அது. அப்போ நம்முடைய ஜீவிய மாற்றம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாழ்க்கை மாற்றம், நல்ல கனி, அது கொடாவிட்டால் பயனில்லை என்று எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கும் தெய்வீக சுபாவங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னைக்கு ஞானஸ்தானத்திற்கு வந்த அந்த நேரத்திலிருந்து அது ஆரம்பிக்கப்படுகிறது. ஞானஸ்தானம் எடுக்க வருகிற அந்த நாள்லயே யோவான் ஸ்நானகன் இந்த கேள்வி எழுப்பிட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கணும், நான் பின்னால பிறகு கனி கொடுக்கலாம் கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கனியில தான் ஆரம்பிக்கணும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டேல இருந்து கனி ஆரம்பிக்கணும். முதல் நாள் முதற் கொண்டு நம்முடைய ஜீவ மாற்றம் இருக்க வேண்டும். பின்னால பார்த்துக்கலாம், இல்ல, முதல் நாள் முதற்கொண்டு வாழ்க்கை மாற்றம் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கணும், வெளியரங்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை நம்ம சொல்லக்கூடாது, சுற்றிலும் இருக்கிறவங்க பார்த்து சொல்லணும். அதுதான் சாட்சி. சுத்தியில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லணும், எப்படி நீ இந்த மாதிரி ஆயிட்டேன்னு கேட்கணும், எப்படி உன்னால் இதை செய்யாம இருக்க முடியுதுன்னு கேட்கணும், எப்படி உன் வாழ்க்கை இப்படி நடந்து கொள்ள முடிகிறதுன்னு கேட்கணும். அப்போ அந்த சாட்சி, வெளியரங்கமான கனி, கனி என்பது வெளியில எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். வேறுதான் யாருக்கும் தெரியாது, கனி எல்லாருக்கும் தெரியும். கனி எல்லாரும் பார்த்து கேட்கணும், என்ன இவ்வளவு நல்ல நல்ல கனிகள் இதில் இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்கள் பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் கனி. அப்ப நம்ம வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற அந்த நாளில் தாமே கர்த்தர் நம்மிடத்தில் கனியை எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த நாளிலேயே முழுவதுமாய் இருக்கும் சொல்ல முடியாது, ஆனால் ஆரம்பிச்சிடணும். ஆனால் ஆரம்பித்த பிறகு அதே லெவல் மெயின்டைன் பண்ணவும் கூடாது. அடுத்தது பார்த்துக்கணும், சிலருக்கு என்னைக்கு எடுத்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட நாள் என்ன கனி இருந்துச்சோ அதே கனிதான் 10 வருஷம் கழிச்சும் இருக்கும். இல்லை, வளர வேண்டும். இப்போ ஒரு மரம் வச்சுங்க, ஒரு கொய்யா மரம் வைத்தால் வளருது. ஓரளவுக்கு ஒரு சின்ன மரமாக வந்த உடனே அது காய் விட ஆரம்பிக்கும். ஆனால் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சீசன்லேயே மரம் ஃபுல்லாக காயாக இருக்காது. ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்தா இங்கே ஒரு காய், அங்கே ஒரு காய், ஒரு கிளைக்கு ஒரு காய், அங்கோட்டு இங்கே அப்படி நிற்கும். போக போக அடுத்த சீசனில் இன்னும் அதிகரிக்கும், போக போக இன்னும் அதிகரிக்கும். இன்னும் நாட்களாக ஆக மரம் ஃபுல்லாக எல்லா கிளைகளிலும் கனிகள் நிறைந்து காணப்படும். எந்த மரம் அப்படி தான், எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் சீசனில் முழுசுமாக கனி நிறைஞ்சிடாது, ஆனால் முதல் கனியாவது ஆரம்பிக்கும். நாட்கள் போக போக கனிகள் அதிலே வளரும், கனி கொடுக்கிற லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே போல தான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கு நம்மை ரட்சித்தாரோ அன்று முதல் கனிகள் அதிகரிக்கப்பட வேண்டுமே தவிர ஒரே லெவல் இருக்கக்கூடாது. புரிதுங்களா? ஒரே லெவல் இருக்கக்கூடாது, என்னைக்குமே ஒரே மாதிரி இருந்துட்டு இருக்கக்கூடாது. வளர்ச்சி கொடுக்க வேண்டும். ஆமேன். வளர்ச்சி கொடுக்க வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு தான் பாருங்க கர்த்தர் என்ன செய்யறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15:2 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:2.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ
அது அதிக கனிகளை கொடுக்கும்படி
அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ரொம்ப நமக்கு கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறார். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்ப இந்த திராட்சை தோட்டக்காரருடைய செயல்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு திராட்சை செடி, அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த செடியில இணைந்திருக்கிற கொடிகள், அதுதான் நம்ம. அப்போ தோட்டக்காரனாகிய பிதா அந்த செடியும் அந்த கொடிகளை வந்து பார்க்கிறார். செடி எப்பவுமே செழிப்பா தான் இருக்குது, நல்லதா இருக்குது. ஆனா அந்த செடியில் இருக்கிற கொடிகள் ஒவ்வொன்றையும் அவர் பார்க்கிறார். வெறும் செடியை மட்டும் அவர் பார்த்துட்டு போல, செடியை சுற்றிலும் அதை இணைஞ்சிருக்கிற கொடிகளை பார்க்கிறார். ஒரு கொடி கொத்து கொத்தா படுத்து தொங்குது, இன்னொரு கொடி கொஞ்சம் இருக்குது, இன்னொரு கொடியில ஒண்ணுமே இல்லை. அப்போ ஒரே செடி தான், அந்த ஒரே செடியில பல கொடிகள் இணைந்திருக்கிறது. அந்த பல கொடிகளில் ஒவ்வொரு கொடிகள் ஒவ்வொரு ரகமா இருக்குது, ஒவ்வொரு லெவல்ல இருக்குது. ஒன்னு ஏராளமாய் பழுத்திருக்கிறது, ஒன்னு கொஞ்சம் இருக்கிறது, ஒண்ணுல ஒண்ணுமே இல்லை. அப்ப பிதா, ஐயோ ஒரே செடியில தான் இதெல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவோம், ட்ரீட் பண்ணல. பார்க்கிறார் ஒண்ணுமே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒரு பழம் கூட இல்லாம இருக்கிறது அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வெட்டுறாரு, வெட்டி தூக்கி நெருப்புல போட்டுறாரு. ஒரு கனி கூட கொடுக்காம இருக்கிற அந்த கொடிகள் எல்லாத்தையும் முதல்ல, இது ஏன் செடிக்கு வேஸ்டா இருக்குது, செடிக்கே இது பாரத சுமந்துட்டு இருக்குது, கனி கொடுக்கிற அந்த கொடிகளுக்கு போகிற சாரத்தை இதையே வேஸ்டா எடுத்துக்கொண்டு ஒரு கனியும் கொடுக்காம வேஸ்டா இருக்குது. முதல்ல அதெல்லாம் வெட்டுறாரு, வெட்டி அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுறாரு. போட்டுட்டு கொடி கனி கொடுத்து கொண்டிருக்கிற கொடிகள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ இது கனி கொடுக்குதே அப்படி சொல்லி கனி கொடுக்கிற கொடியை பார்த்து அவர் திருப்தி பட்டுட்டு, பரவாயில்ல அதை விட இது பெட்டர் அப்படின்ட்டு போயிடல. அவர் அது ஒண்ணுமே இல்லை, அட்லீஸ்ட் இது கொஞ்சமா அது வருது அப்படின்னு அதை பார்த்து திருப்தி பட்டுட்டு போல. ஒண்ணுமே இல்லாத துண்டா தூக்கி வெளியில போட்டுறாரு, கொஞ்சம் இருக்கிறதை அதிக கனி கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். எப்படி அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்கு பாருங்க. ஒண்ணுமே இல்லாததை விட இது பரவாயில்ல, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் வாங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாத இருக்கிறதோட கொஞ்சம் இருக்கிறது பரவாயில்ல, இது உலக பாட மொழி. ஆனா கத்தர் அப்படி சொல்ல மாட்டாரு, சரி கொஞ்சமா அது இருக்குது, இல்ல இல்ல இல்ல, கொஞ்சம் இருக்கிறதை அதிகமாக்குவதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும், ஒண்ணுமே இல்லைன்னா நிலைமை என்னன்னு நான் திருப்பி சொல்ல விரும்பல. ஒண்ணுமே இல்லைன்னா அது நிலைமை ரொம்ப பரிதாபம். கொஞ்சம் இருக்கிறதா, அப்ப கர்த்தர் உங்களை அதிக கனி கொடுக்கும்படிக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆமேன். அதிக கனி கொடுக்கும்படிக்கு உங்களை அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். அப்போ கர்த்தர் அந்த தோட்டக்காரன் அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நான் கொஞ்சம் கனி கொடுக்கிறேன், இந்த கொஞ்சம் கனி கொடுக்கிற நிலைமையிலேயே நான் மெயின்டைன் ஆகிறது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. புரிஞ்சுக்கணும், நான் கொஞ்சமாய் கனி கொடுக்கிறேன், இந்த லெவல் நான் மெயின்டைன் ஆகிறது ஒருபோதும் கர்த்தருடைய விருப்பம் அல்ல. என் பிதா எந்த தோட்டக்காரன் நான் இந்த லெவல் தாண்டி அடுத்த லெவலுக்கு நான் போகணும்னு விரும்புகிறார். அதற்கு அவர் பிரயாசப்படுகிறார். என்ன பிரயாசம், என்னை சுத்தம் பண்ணுகிறார், சுத்தப்படுத்தி அதிக கனிகளுக்குள் நான் போகும்படிக்கு என்னை அவரே நடத்தி கொண்டு போகிறார். அப்போ கொஞ்சம் இருக்கிறவர்கள் ஒன்னு புரிஞ்சுக்குங்க, நீங்க கொஞ்சம் கொடுக்கறீங்கன்னு சொல்லி கர்த்தர் உங்களில் திருப்தியா இல்லை. ஒண்ணுமே இல்லாத உங்களுடைய நிலைமை நான் ஒன்னு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களை நினைச்சு நீங்க திருப்தியா இருக்காதீங்க. பரவாயில்ல அவங்கள விட நான் பரவாயில்ல, அவங்கள விட நான் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சமா அது கொடுக்கறேனே, திருப்திப்படாதீங்க. கர்த்தர் திருப்திப்படாத காரியத்தில் நீங்க திருப்திப்படக்கூடாது. ஆமேன். கர்த்தர் எதுல திருப்திப்படுறாரோ அதுல தான் நீங்க திருப்திப்படணும். கர்த்தர் திருப்திப்படாத விஷயத்திலே நீங்க திருப்திப்படக்கூடாது. கொஞ்சம் கனி கொடுக்கிறதான காரியத்திலே கர்த்தர் திருப்திப்படாமல் அதிக கனி கொடுக்கிறதற்கு அவர் அடுத்த முயற்சி செய்கிறார். அப்ப அதே போல சொல்றேன், கொஞ்சம் கனி கொடுக்கிறவர்கள் அதிக கனி கொடுக்கிற அடுத்த லெவலுக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி அவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார், மூணாவது வசனத்தை வாசிங்க.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள்.
நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். வேத வசனமாகிய உபதேசம் உங்களை சுத்திகரிக்கிறது. அப்போ அதிக கனி கொடுக்கிறதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் வேத வசனம். அதிக கனிகளை கொடுப்பதற்கு கர்த்தர் நமக்கு வேத வசனத்தின் மூலமாகத்தான் சுத்திகரிக்கிறார். இப்ப நல்லா பாருங்க, நம்முடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க வேத வசனத்தின் வெளிச்சத்துக்கு முன்னால வந்தீங்கன்னாதான் நீங்கள் அதிக கனி கொடுக்கும்படி சுத்திகரிக்கப்படுவீங்க. பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய லெவலை மற்றவங்களுடைய லெவலோடு வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். பரவாயில்ல அவங்கள மாதிரி நான் வந்துட்டேன், அவங்கள மாதிரி நான் ஜெபிக்கிறேன், இவங்கள மாதிரி நான் வந்துட்டேன். நல்லா கவனிங்க, எந்த மனுஷரோடு உங்களை வச்சு நீங்க மெஷர் பண்ணாதீங்க. எந்த ஒரு நபரோடு உங்கள் வாழ்க்கையை வச்சு நீங்க மெஷர் பண்ணாதீங்க. அவரை மாதிரி நான் ஜெபிக்கிறேன், இவர மாதிரி நான் ஆயிட்டேன், இவர மாதிரி ஆத்துமாதையும் பார்த்து அவர மாதிரி டிராக்டர் கொடுக்கிறேன். எந்த மனிதரோடும் உங்களை வச்சு நீங்க உங்கள் லெவல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மெஷர் பண்ணாதீங்க. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மெஷர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேத புத்தகம். ஆமென். நீங்க வளரணும்னா உங்க வாழ்க்கையை வேத வசனத்தோடு வச்சு நீங்க மெஷர் பண்ணி பார்க்கணும். வேத வசனத்தோடு தான் வச்சு மெஷர் பண்ணணும். அவங்கள விட பரவாயில்ல, எந்த மனுஷரோடு வச்சு உங்களை நீங்க மெஷர் பண்ணக்கூடாது. ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. படிக்கிறோம். அப்போ இவங்களை விட நான் தாழ்மையா இருக்கிற அதல்ல, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த ஆவியிலே எளிமை. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பரவாயில்ல, முந்தி எனக்கு அவ்வளவு கோபம் வந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. உங்களை வச்சு உங்களை மெஷர் பண்ணாதீங்க. முந்தைய விட நான் இப்ப பரவாயில்ல அதல்ல, முந்தைய விட நீங்க பரவாயில்லன்றது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. வேதம் சொல்லுகிறபடி நீங்க இருக்கிறீங்களான்றதா கர்த்தருடைய கேள்வி. ஆமேன். முந்தைய விட பரவாயில்ல அதல்ல. அப்ப முந்தைய விட பரவாயில்லன்னு சொல்லி உங்களை வச்சே உங்களை மெஷர் பண்ணாதீங்க. பக்கத்து இருக்கிறவங்களை வச்சு உங்களை மெஷர் பண்ணாதீங்க. உங்களை வச்சே உங்களை மெஷர் பண்ணிட்டு இருக்காதீங்க, நான் போன விஷயம் இப்படி இருந்தேன், இந்த விஷயம் இப்படி இருக்கிறேன். இல்ல, உங்களை வச்சு மெஷர் பண்ணாதீங்க. வேத வசனத்தை வச்சு மெஷர் பண்ணி பாருங்க. வசனத்தை வைத்து உங்களை மெஷர் பண்ணாதான் உங்கள் வாழ்க்கை பரிசுத்தத்தில் வளரும். ஆமேன். அதான் கர்த்தர் சொல்ற, இப்பொழுது நான் சொன்ன உபதேசத்தினாலே சுத்தமாய் இருக்கிறீர்கள். உபதேச வசனங்கள், இதை செய், இதை செய்யாத, இப்படி நடந்து கொள். வேதம் முழுவதும் உபதேசங்களால் நிறைந்திருக்கிறது. அந்த உபதேச சத்தியங்களை நாம் பிடித்துக் கொண்டு அதை கவனித்து பார்த்து அதன் வெளிச்சத்தில் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மிகுந்த கனிகளை, அதிக கனிகளை கொடுப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:11 பார்க்கும் பொழுது பெரோயா பட்டணத்தார் என்ற ஒரு பட்டணத்து ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த பட்டணத்து ஜனங்களுக்கு வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. அந்த நாட்களில் இருந்த தெசலோனிக்கையில் இருந்த ஜனங்களுக்கும் வேத வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்டது. ஆனால் பெரோயா பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்லுகிற வார்த்தைகளை வாசிக்கலாம். 17:11
அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய்
வசனத்தை
ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய்
இருந்தார்கள். அதனால் போதும், இந்த தெசலோனிக்கேயில் இருந்த ஜனங்கள் நற்குணசாலிகள், நல்ல தெய்வீக சுபாவம் உள்ளவர்கள். ஆனால் இந்த பெரோயா பட்டணத்தார் தெசலோனிக்கேயில் இருந்தவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏன்? இவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தெசலோனிக்கேயில் இருந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிகள், ஆனால் பெரோயா பட்டணத்து விசுவாசிகள் தினந்தோறும் விசுவாசிகள். ஆமேன். தெசலோனிக்கையில் இருக்கிறவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிளை திறப்பாங்க, ஆனால் பெரோயா பட்டணத்தார் தினந்தோறும் பைபிளை திறப்பாங்க. ஆமேன். இப்ப நீங்க யாருங்கிறது நீங்களே யோசிச்சீங்க. நீங்க தெசலோனிக்கையரா பெரோயா பட்டணத்தாரான்றதுதான் நமக்கு கேள்வி. தெசலோனிக்கையில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற கொஞ்சம் கனி இருந்துச்சு, பெரோயாவில் இருந்தவங்களுக்கு அதுக்கேற்ற அதிக கனி இருந்துச்சு. ஏனென்றால் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தாங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா, அப்ப கனி கொடுக்கிறதை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது என்று பிரசங்கத்தை கேட்டவர்கள் அந்த வாரம் முழுவதும் கனிகளை குறித்து வேதத்தில் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் தீவிரமாய் ஆராய்ந்தாங்க. எங்கெல்லாம் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கெல்லாம் சந்தோஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நல்ல சுபாவங்களை, தெய்வீக சுபாவங்களை, விசுவாசத்தை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சாங்க. அவங்க ஆராய ஆராய அவர்கள் வாழ்க்கை வசனத்தின் மூலமாய் சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதிகம், அதனால் அதிகமாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். அதிகமாய் வசனத்தை வாசியுங்கள். அதுதான் உங்களை அதிகமாய் சுத்திகரித்து கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் ஆழமாய் வேறுவிட வைத்து உங்களை அதிகமாய் கனி கொடுக்கும்படி உங்களை நடத்தப் போகிறது. ஆமேன். வசனத்தின் மேல் நமக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். படிச்சதையே படிக்கிறோம் நினைக்கிறீங்களா? இல்லை, வாஞ்சை இருக்கணும், தாகம் இருக்கணும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எரேமியா தன்னுடைய வாஞ்சையை சொல்றார். வாசித்து பாருங்க, எரேமியா 15:16. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15:16 வாசி.
நீ அறியாத தேசத்தில் உன் சத்துருக்கள் வசமாக.
எரேமியா 15:16
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த,
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. பாருங்க, இந்த இடத்தில் எரேமியா தன்னுடைய வசன தாகத்தை எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டதே. அப்ப தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? வார்த்தை கிடைத்தவுடனே உடனே ஆவலாய் உட்கொள்ளுவார்கள். ஆமென். வார்த்தை கிடைத்தவுடன், வார்த்தை கிடைத்தவுடனே அதை ஆவலாய் உட்கொண்டேன். அப்ப அந்த வார்த்தை அவருக்கு எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு புரியுதா? சந்தோஷமா இருந்துச்சு. தேவனுடைய வார்த்தை என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். பாசிட்டிவா பேசினா சந்தோஷமா இருக்கணும் கிடையாது. நம்முடைய குறைவுகள் சுட்டி காண்பிக்கப்பட்டு கண்டிக்கப்படும் பொழுது சந்தோஷப்படணும். அவன் தான் சரியான விசுவாசி. ஆமேன். பாசிட்டிவா கர்த்தர் இதை செஞ்சார், அதை செய்வார், கவலைப்படாத, நீ வாழாகாம தலையார்ப்ப, கீழா இருக்காம மேலா இருப்ப, இதை சொல்லும் பொழுது மட்டும் முகம் சந்தோஷமா இருக்கக்கூடாது. உன் பாவத்தை விட்டு சரியாய் வாழு, அதை சொல்லும் பொழுது சந்தோஷப்படணும். அதை கேட்கும் பொழுது, அந்த செய்தி கேட்கும்போது சந்தோஷப்படணும். அந்த நபர் தான் சரியான விசுவாசி. கண்டிக்கப்படுகிற செய்திகள், கடிந்து கொள்ளுகிறதான வார்த்தைகள், நம்முடைய குறைவுகளை சுட்டி காட்டுகிற வார்த்தைகள், அதை கேட்கும் பொழுது சந்தோஷம் வரணும். அவங்க தான் கிறிஸ்துவுக்குள் சரியா வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசி. அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதலை கேட்கும் பொழுது, இது என்னது இப்படியே பேசுறாரே என்று சொல்லி மனம் சலித்து போகுமானால், சரியான லெவல், நம்முடைய ஆவிக்குள் லெவல் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப எரேமியா சொல்றாரு, நம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே ஆவலாய் உட்கொண்டே, அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்? அவருடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட இருந்தது. அப்ப தேவ பிள்ளைகள் வசனத்தின் மேல் தாகம், வசனத்தின் மேல் வாஞ்சை, வேத வசனத்தின் மேல் சந்தோஷம், மனமகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். வசனத்தை ஆவலாய், வாஞ்சையாய், சந்தோஷமாய் படிக்க வேண்டும், சபையிலே வந்து கேட்க வேண்டும். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனி கொடுக்கிற வாழ்க்கை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், முதல் சங்கீதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், துன்மார்க்களுடைய ஆலோசனை இப்படி நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் இல்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். நல்லா பாருங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமேன். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும், எதுவுமே தடபடாது. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். யாருக்கு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானித்து அதனால் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அதனால் கர்த்தருக்கு முன்பாய் கனி கொடுக்கிறானே, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்ப வசனத்தை நீங்கள் வாசிங்க, 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 ஏற்றுக்கொள்ளுங்கள். கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை சந்தோஷமாய் வாசியுங்கள். உங்கள் குறைவுகளை சுட்டி காட்டுகிற வார்த்தைகளை ஆசையாய் படியுங்கள். வாக்கு தத்தங்களை படிக்கிறது விட்டு உங்களை கடிந்து கொள்ளுகிற வார்த்தைகளை சந்தோஷமா படியுங்க. அது உங்களை சுத்தப்படுத்தும், கனி கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பதாக திரைப்பட நடிகை நக்மா ரட்சிக்கப்பட்டார்கள் என்று செய்தி அங்க அப்படி வந்துச்சு, தினத்தந்தி எல்லாம் வந்துச்சு. அப்புறம் அப்படி இருந்தோடனே எனக்கு அதை நான் பார்த்து அந்த சாட்சியெல்லாம் போட்டதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. சமீபத்தில் அவங்க சாட்சி சொன்னதை நான் ஒரு சீடியில் பார்த்தேன். உண்மையிலேயே சொன்ன பிரமிச்சு போயிட்டேன். அவங்களுடைய வாழ்க்கை கொடுத்த சாட்சி அற்புதமான சாட்சி, அதை சொல்றேன் கேளுங்க. 2005 வருஷம் டிசம்பர் மாதம் 25 அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்திருக்கிறான். 2005 வருஷம் 26 தேதி அவங்க சொல்றாங்க சாட்சி, 26 தேதி அவங்க முகத்திலே அந்த தேவ பிரசனம் நிறைஞ்சிருக்குது. இன்னைக்கு 26 தேதி நான் புதிய ஏற்பாட்டை படிக்க ஆரம்பித்தேன். டிசம்பர் 26 நான் புதிய ஏற்பாட்டை படிக்க ஆரம்பித்தேன். ஜனவரி மாசம் 5 தேதி நான் புதிய ஏற்பாட்டை முடிச்சிட்டேன். 10 இதுல 5 அதுல ஒரு 5, 10 நான் புதிய ஏற்பாட்டை முடிச்சுட்டு ஜனவரி 4 தேதி நான் புதிய ஏற்பாட்டை படிச்சு முடிச்சுட்டு ஜனவரி மாதம் 2006 வருஷம் 5 தேதி நான் ஞானஸ்தானம் எடுத்திருந்தேன். எடுத்துட்டு அதுக்கு பிறகு பழைய ஏற்பாடு படிக்க ஆரம்பிச்சாங்களோ ஜனவரி 5 தேதியிலிருந்து பழைய ஏற்பாடு படிக்க ஆரம்பிச்சு மார்ச் மாதத்துக்குள்ளாக நான் பழைய ஏற்பாடு ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டேன். டிசம்பர் கடைசியில் ஆரம்பிச்சு மார்ச் மாசத்துக்குள்ள ஃபுல் பைபிள் படிச்சுட்டாங்களோ. அது அவங்க சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 15 மணி நேரங்கள் நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேத வசனங்களை வாசித்தேன். ஒரு நடிகை 15 மணி நேரம், ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் நான் என் அரைக்கதவை பூட்டிக்கொண்டு ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பித்தேன். அவ்வளவு நேரத்தை நான் வேதத்தோடு செலவிட்டேன், வேதத்தை வாசிக்கிறேன். அவ்வளவு தாகத்தோடு ஆசையோடு வாசித்தேன். அதுக்கு பிறகு அந்த வருஷத்தில் இன்னும் 2 நான் வேதத்தை படிச்சு முடிச்சுட்டேன். வேதமே என்னுடைய வாழ்க்கை, வேதமே என்னுடைய எதிர்காலம், வேதம் தான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் எல்லாமும் இருக்குதுன்றான். அருமையான ஒரு சாட்சி. யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேதத்தை நான் வாசித்து இன்னைக்கு நான் கர்த்தருக்காய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு டைம்ல அதை உங்களுக்கு எல்லாருக்கும் நான் அதை போட்டு காட்டணும்னு நினைக்கிறேன். அருமையான ஒரு சாட்சி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேன், வேத வசனங்கள் அதன் மேல் நமக்கு ஒரு ஆழமான தாகம் இருக்கணும். அந்த வசனம் தான் பரிசுத்தப்படுத்துகிறது, அந்த வசனம் தான் கனிகளை கொடுக்கிறது, அந்த கனி நிறைந்த வாழ்க்கை தான் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்கிறது, நம்மை ஆசீர்வாதமான பாதைக்குள் நம்மை கொண்டு போகிறது. ஆமென். அதுதான் ஒரு கனி. நம்ம கர்த்தருக்கு கனி கொடுத்தோம்னா நம்ம வாழ்க்கை கர்த்தர் அமோகமாய் ஆசீர்வதித்து விடுவார். அல்லேலூயா. அப்ப கனி கொடுக்கும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். இது நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். செய்யறதெல்லாம் வாய்க்கும். இது மாதிரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதுவும் கிடையாது. செய்யறதெல்லாம் வாய்க்கும். எப்போ? கனி கொடுக்கும் பொழுது. எப்படி கனி வருகிறது? வசனத்தின் மூலமாய். அப்ப வசனத்தை படியுங்க, சுத்திகரிக்கப்படுங்க, கனி கொடுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது காரியத்துக்கு போவோம். அதை யோவான் 15 அதிகாரத்துக்கே வருவோம். 4 வசனத்தை வாசிக்கலாம்.
என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள்.
போகும். இங்கே பார்க்கும் பொழுது செடியானது, கொடியானது செடியில நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்காது. அதற்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப கர்த்தரோடு இரண்டாவது நிலைத்திருங்கள். நிலைச்சிருக்கும் பொழுது அப்பதான் நீங்க கனி கொடுக்க முடியின்றார். முதலாவது வசனத்தின் மூலமாய் சுத்திகரிங்க, அப்ப கனி கொடுப்பீங்க. ரெண்டாவது அந்த சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையிலே ஒரே ஸ்டாண்டர்டா நிலைச்சிருங்கன்றாரு. ஒரு நாள் ஓஹோன்னு சுத்திகரிக்கப்படுறது, அடுத்த நாள் அதல பாதாளத்துக்கு போறது, ஒரு நாள் ஓஹோன்னு சுத்திகரிக்கப்பட்டு நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன்னு சொல்றது, அடுத்த நாள் அடிமட்டத்தில் போய் நிற்கிறது. இல்ல, சுத்திகரிக்கப்பட்டது முதல் ஸ்டேஜ். ரெண்டாவது அந்த சுத்திகரிக்கப்பட்ட லெவலில் இருந்து இறங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், அதிலிருந்து ஏறிக்கொண்டு போக வேண்டும். இறங்கிடக்கூடாது. ஒரு நாள் ஓஹோன்னு இருந்து அடுத்த நாள் இறங்கிவிடக்கூடாது. அதுக்கு தான் அடுத்த வசனம் 5 வசனத்தை வாசிக்கலாம். அப்ப என்ன நடக்கும்?
நானே திராட்சை செடி,
நானே திராட்சை செடி,
நீங்கள் கொடிகள்,
நீங்கள் கொடிகள்.
ஒருவன் என்னிலும்
நான் அவனிலும் நிலைத்திருந்தால்
அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது.
சுத்திகரிக்கப்படும் பொழுது அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. சுத்திகரிக்கப்படும் பொழுது அதிக கனிகள், அதுதான் ரிசல்ட். நிலைச்சிருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. இது செகண்ட் ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் சுத்திகரிக்கப்பட்டு, இது ஒன்னு சொல்லப்பட தேர்ட் ஸ்டேஜ். ரட்சிக்கப்பட்ட உடனே பேசிக்கா கனி கொடுக்கிறது, சுத்திகரிக்கப்படும் பொழுது அதிக கனி கொடுக்கிறது. நிலைத்திருக்கும் பொழுது, பின்மாற்றமே வராமல் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்டாண்டர்டா காத்துக்கொள்ளும் பொழுது, அதிக கனின்ற லெவல் தாண்டி மிகுந்த கனின்ற ஒரு லெவலுக்கு போகுது. மூணாவது ஸ்டேஜ். அப்ப பாருங்க, கர்த்தர் எப்படி பாருங்க, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்மளை தள்ளிட்டே போறார், மேலான லெவலுக்கு நம்மளை கூட்டிட்டே போயிட்டே இருக்கிறார். அடிப்படை கனி, அதிக கனி, மிகுந்த கனி. அப்ப மூணாவது, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு நிலைத்திருக்கிற ஒரு நிலைமை நமக்கு அவசியம். ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஒரு போதும் இறங்கி விடக்கூடாது. ஒரே ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ணணும். ஒரு நாள் மேல இருந்து அடுத்த நாள் இறங்கக்கூடாது. மெயின்டைன் பண்ண தெரியும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்மாற்றம் வராமல் மெயின்டைன் பண்ண உங்களுக்கு தெரியும். ஏன் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் பின்மாற்றம் வருது அதெல்லாம் தெரியும். ஏன் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில், அதுக்கு நிறைய ரீசன்ஸ் சொல்ல முடியும். பைபிள்ல நிறைய ரீசன்ஸ் இருக்கு சொல்ல முடியும். ஆனா எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. வேதத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அவரோடு இருந்தவர்களே கூட சிலர் பின்வாங்கினாங்க. அந்த ஒரே ஒரு ரீசனை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். 66 வசனத்தை வாசிக்கலாம்.
அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல்
பின்வாங்கி போனார்கள். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும் பொழுது, அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர்களும் கூட அநேகர் இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனார்கள் போட்டிருக்கு. இது அந்த அநேகர் என்பது 12 பேரை குறிக்காது. இயேசு கிறிஸ்து முதலாவது 12 பேரை தமக்கு அப்போஸ்தலராய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அதுக்கு பிறகு மேலும் 70 பேரை கத்த தெரிந்து கொண்டு, தான் செல்லுகிற இடத்திலெல்லாம் அவர்களும் முன் சென்று பிரசங்கித்து ஊழியம் செய்வதற்கு 70 பேரை ஏற்படுத்தினார். இந்த 70 பேரில் அநேகர், கொஞ்சம் பேர் கிடையாது, நிறைய பேர், மெஜாரிட்டி, அநேகர் என்ன செஞ்சாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன் பின்வாங்கினாங்க? 60வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவருடைய சீஷரில் அநேகர்
அந்த கூட்டம் தான் அநேகர்.
இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள்.
அப்ப இந்த அநேகர் யார் இந்த அநேகர் பின்வாங்கி போனவர், இந்த அநேகர் யார் அப்படின்னு கேட்டா, இவர்கள் லகுவான உபதேசத்தை எதிர்பார்த்தவங்க, ஆசீர்வாதமான பிரசங்கத்தை மட்டுமே விரும்பினவங்க, ஈஸியா மட்டுமே தனக்கு அவர் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்க. கொஞ்சம் டஃபா பேசினா உங்களுக்கு பிடிக்காது, கடினமான வார்த்தை சொன்னா பிடிக்காது, ஆழமான சத்தியத்தை உபதேசம் பண்ணிட்டா பிடிக்காது, இதை விடணும் அதை செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆழமா கண்டிச்சுட்டா உங்களுக்கு பிடிக்காது, மேலோட்டமா தட்டி கொடுத்துட்டே போனாதான் உங்களுக்கு பிடிக்கும். அவங்க தான் இந்த அநேகர். இந்த 70 பேர்லையும் பார்க்கும்பொழுது, இவர்கள் லகுவான உபதேசத்தை விரும்பினவர்கள், ஆசீர்வாதமான செய்தியை மாத்திரமே விரும்பினவர்கள், தட்டி கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைச்சவங்க, தங்கள் பாவம் கண்டிக்கப்படக்கூடாது என்று நினைத்தவர்கள். அப்ப இவங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொஞ்சம் ஆழமாய் பேசுறார். தன்னுடைய பாடுகள், தன்னுடைய உபத்திரவங்கள், என் மாம்சத்தை நான் கொடுக்கிறது போல் நீங்களும் உங்கள் மாம்சத்தை கொடுக்க வேணும்னார். உபத்திரவங்கள் வரும், என் மாம்சத்தை நான் உபத்திரத்துக்கு ஒப்புக் கொடுக்க போறேன், அதே போல உங்கள் மாம்சத்திற்கும் உபத்திரங்கள் வரும் என்று சொல்லி சில காரியங்களை சொல்லிட்டு வந்தோன்னு சொல்றாங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று சொல்லி அநேகர் சொன்னார்கள். சொன்னதோடு நிறுத்தாமல் பின்வாங்கி போயிட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில கவனிக்கணும், லகுவான உபதேசத்தை விரும்புகிறவர்கள் எல்லாம் பின்வாங்கி போவாங்க. தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், லகுவான தட்டி கொடுக்கிற உபதேசத்துக்கு நீங்க ஆசைப்படவே கூடாது. கவலைப்படாத கலங்காதன்றதை மட்டுமே கேட்டுட்டு கூட நினைச்சால் அவங்க ஒரு நாள் என்னைக்கு இருந்தால் ஒரு நாள் கண்டிப்பா பின்வாங்கி போவாங்க. நான் சொல்றேன், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்கிறவர்கள் கண்டிப்பா பின்வாங்குவாங்க. வெறும் உலக தேவைகள் மேலேயே போக்கஸ் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே, அவங்க கண்டிப்பா ஒரு நாள் பின்வாங்கி போவாங்க. புரியுதுங்களா? உலக தேவை, உலக காரியம், உலக ஆசை, உலக பொருட்கள், இதன் மேலேயே போக்கஸ் வச்சு இதுக்காக கர்த்தரை பயன்படுத்தி கொண்டு வாழ்கிறார்களே அவங்க பின்வாங்கி போவாங்க. இதுக்காகவே கர்த்தர் பின்பற்றாங்க, கர்த்தரை தேடினா இது கிடைக்கும் அது கிடைக்கும் டெஃபினட்டா சொல்றவங்க பின்வாங்கி போவாங்க. அவங்க நிலைச்சிருக்க மாட்டாங்க, கண்டிப்பா இந்த உலகத்தில் பின்வாங்கி அவர்கள் பரலோகத்துக்கு வந்து சேர முடியாம போயிடும். அப்ப நான் சொல்றேன், கிறிஸ்துவை ஆதாயத்துக்காக தேடக்கூடாது, காரியம் நடக்கின்றதுக்காக தேடக்கூடாது, இது கிடைக்கும் அது கிடைக்கும் தேடக்கூடாது, இது நடக்கும் அது நடக்கும் தேடக்கூடாது, ஆசீர்வாதமா வாழலாம் அதுக்கு தேடக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் கடினமான காரியங்களுக்குள்ள கர்த்தர் நடத்தும் பொழுது டெஃபினட்டா கர்த்தர் விட்டு போயிடுவாங்க. அப்போ அநேகர் போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோட இருதை உடைஞ்சது. ஐயோ, அநேகரை நான் ஏற்படுத்தி நீ உங்களுக்கு அதிகாரம் கொடுத்த நீங்க போயிட்டாங்களே. உடனே பின்னால நிக்கிறாங்க 12 பேர். அவங்க பக்கம் திரும்புறார். வாசிங்க 67வது வசனத்திலிருந்து வாசி.
அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக
ஆண்டவரே,
யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள்
உம்மிடத்தில் உண்டே.
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும்
நாங்கள் விசுவாசித்தும்
அறிந்தும் இருக்கிறோம் என்றார்.
அழகான பதில். இயேசு கிறிஸ்துவோட இருதயம் உடைஞ்சு போனார். இந்த 70 பேரை நான் இப்படி கஷ்டப்படுத்தி ஏற்படுத்துறனே, பிசாசு ஓட்டினாங்களே, வியாதியை சுகமாக்குனாங்களே, ஆனா இன்னைக்கு இவங்க பின்வாங்கி போயிட்டாங்களே. அவங்கள விட்டுட்டார், போரவம் போட்டும் விட்டுட்டார். திரும்பி 12 பேரை பார்த்து கேட்கிறார், உங்களை நான் விசேஷமா தெரிந்து கொண்டனே, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அந்த வேதனையான கேள்வி பாருங்க. அந்த கேள்வி உண்மையிலேயே மனசை உடைக்கக்கூடிய ஒரு கேள்வி அது. நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்ப பேதுரு முந்திக் கொண்டு சொல்லுகிற ஆண்டவரே, அழகான வார்த்தை, யாரிடத்தில் போவோம்? உங்களை விட்டா எங்களுக்கு வேற என்ன ஆண்டவரே வழி? உங்களை விட்டா வேற யார்கிட்ட ஆண்டவரே நான் போவேன்? உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா? அருமையான வார்த்தை. உங்களை விட்டா எனக்கு யார் இருக்கா? உங்களை விட்டா எனக்கு வேற என்ன வழி? உங்களை விட்டா எனக்கு என்ன கதி? நான் யார்கிட்ட ஆண்டவரே போவேன்? ஏன் அவன் இயேசுவை பின்பற்றி நான் சொல்றான், நித்திய ஜீவ வசனங்களும் இடத்தில் உண்டு. இந்த பேதுரு அற்ப காரியத்திற்காக இயேசுவை பின்பற்றல. ஆரம்பத்தில் ஒருவேளை அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இங்க பார்க்கும்போது அவன் அற்ப காரியத்துக்காக இயேசுவை பின்பற்றல, நித்திய ஜீவ வசனங்களுக்காக அவன் இயேசுவை பின்பற்றினான். ஹல்லேலூயா. உலகத்தனமான காரியங்களுக்காய் பின்பற்றுகிறவர்கள் பின்வாங்கி போவார்கள். நித்திய ஜீவ வசனத்திற்காக இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நிலைச்சிருப்பாங்க. வசனத்தின் மேல் வாஞ்சையோடு தாகத்தோடு அதற்காக கத்தரி தேடுகிறவர் என்னையும் பின்வாங்கி போக மாட்டான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றும் உம்மை அறிந்திருக்கிறோம். நீ தேவனுடைய குமாரன் என்று உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மை அறிந்திருக்கிறோம். அப்படி இல்லை, என்ன தெரியுது? அவன் கர்த்தரை அறிந்திருந்தான், அவரை புரிந்திருந்தான், அவருடைய வசனத்திற்காக அவரை தேடினான். அவன் பின்வாங்கல. நல்ல கபடிங்க, எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம்? இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிந்து அதுக்காக அவரை பின்பற்றணும். ஏன் இயேசுவை பின்பற்றுகிறோம்? ஆசீர்வாதம் கிடைக்கும்னா? இல்லை. ஆசீர்வாதம் கிடைக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்லை. என் இயேசு தெய்வம், என் இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், அவர் உலக ரட்சகர், அவர்தான் என் பாவங்களுக்காய் பரிகாரம் செய்தவர். அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அவர் என்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காமல் போனாலும் நான் அவரை மட்டுமே பின்பற்றுவேன். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை அவரிடத்தில் இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தை அவரிடம் மட்டும்தான் இருக்கிறது, வேற எங்கேயும் அது கிடைக்காது. அதனால நான் அவரைத்தான் பின்பற்றுவேன். எனக்கு லாபமோ நஷ்டமோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. என் இயேசு தெய்வம், அது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆமேன். எனக்கு லாபமோ நஷ்டமோ அது எனக்கு தெரியாது. என் இயேசு தெய்வம், அதுதான் எனக்கு தெரியும். அதுக்காக நான் அவரை பின்பற்றுவேன். இந்த பிரதிஷ்டை இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் மிகுதியான கனிகளை கொடுக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள்தான் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருப்பார்கள், பின்வாங்கி போக மாட்டாங்க. அந்த நிலைத்திருக்கிறவர்கள்தான் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. மிகுந்த கனி, அதிக கனியிலிருந்து மிகுந்த கனிக்கு போயிடுச்சு. யார்? நிலைத்திருக்கிறவர்கள். நிலைத்திருக்கணும். அப்ப கிறிஸ்துவை தெய்வம், அதை தவிர வேற ஒண்ணுமே யோசிக்காதீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வேற தாட்டே வரக்கூடாது. முடிஞ்சு போச்சு. அவர் தெய்வம், அவர் என்ன சொன்னாலும் கரெக்ட். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அவர் என்ன சாகுன்னு சொன்னா அதுதான் கரெக்ட். அவர் நீ வாழுன்னு சொன்னா அதுதான் கரெக்ட். அவர் என்னைக்கு என்ன சொல்றாரு அதான் கரெக்ட். அதுக்கு மேல பேச்சே கிடையாது. அவருக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. இந்த பிரதிஷ்டை நமக்கு இருக்கணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் மிகுந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை. யூதா கோத்திரத்தில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் வேர் விட்டு மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். மறுபடியும் அவர்கள் வேர் விட்டு மேலே மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். ஆகையால் தேவ பிள்ளைகளாகி நாம் கனி கொடுக்க கர்த்தர் ரெண்டே காரியத்தை வச்சிருக்கிறார். நல்ல உங்களை வசனத்திலே சுத்திகரித்துக் கொள்ளுங்கள், சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை மிகுந்த கனி கொடுக்கிற அளவுக்கு உங்களை பயன்படுத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். Glory to Jesus.